திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சாழல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
கந்தமோடுயிர்வடும் கணபங்கமேனைகுள் கந்தமோடுயிர்படும் கணபங்கமெனுள் சாக்கிய ஜயங்கமுகரா முந்தொரு மூகையை மொழிவித்து எந்தைவால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்வா. பூசுவதும்
அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகத்தில் திருச்சாடல் என்கின்ற பாடல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த திருச்சாடல் என்பது மாணிக்கவாசகருடைய வரலாற்றின் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. மாணிக்கவாச சுவாமிகள் சிவபெருமானுடைய திருவருளை பெற்று சிவஞானியாகி பல தலங்களையும் தரிசித்து கொண்டு சிதம்பரத்திலே வந்து அவர் பெருமானை தரிசித்து சிவயோக நிலையிலே இருக்கின்ற காலம், அந்த காலத்திலே இலங்கையிலிருந்து புத்தர்கள் வந்தார்கள், இலங்கை மன்னனும் வந்தார். அவன் எப்படி வந்தான் என்று கேட்டால், சோழ நாட்டிலிருந்து ஒரு சிவனடியார் இலங்கைக்கு சென்றார். அவர் சென்ற இடமெல்லாம் இருக்கும் போதும் எடும்போதும் நடக்கும் போதும் பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்றார் அந்த சிவனடியார். அப்படி பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று அவர் சொல்லி கொண்டிருப்பதை அந்த இலங்கையில வாழ்கின்ற புத்தர்கள் கேட்டார்கள். அப்படி அந்த நாடே புத்தர் உடைய கொள்கையுடையதா, இப்புத்த சமயமாக அரசனும் புத்த சமயத்தவனாக இருந்தபடியினாலே பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று சொல்லுகிறான். சோழ நாட்டிலிருந்து ஒரு சைவன் திருநீர் உருத்தராக்கம் போட்டுக்கொண்டு பொன்னம்பலம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார் என்று அரசனிடத்திலே போய் சொன்னார்கள். அப்படி அரசனிடத்திலே சொன்ன உடனே அரசன் அந்த அந்த சாமியாரை இங்கே கூட்டிகிட்டு வாழ்ந்தான். அப்படி மற்ற காவலர்கள் வந்து இந்த பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று சொல்லி கொண்டு தெரிந்த அந்த சாமியாரை அழைச்சிக்கிட்டு போனாங்க. போய் அரசனுடைய சபையிலே சென்றார். அப்படி சென்ற போது எந்த ஊர்னு காட்டான், விஷயங்களை செய்திகளை எல்லாம் சொன்னார். அதன் பிறகு நீ பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று சொல்லுகிறையே, அந்த பொன்னம்பலங்கிறது எங்க இருக்காது, பொன்னம்பலம்னா என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சிவனடியார் சொன்னார், பொன்னம்பலம் என்பது சோழ நாட்டிலே இருப்பது, அது வந்து கனக சபை என்றும் சொல்லப்படும், சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற இடம், அந்த இடத்துக்கு பொன்னம்பலம் என்று பெயர். அந்த பொன்னம்பலம் என்று ஒரு தடவை சொன்னா பஞ்சாட்சரத்தை 21,600 தடவை சொல்லுகிற பலன் என்று அந்த சிவனடியார் சொன்னார். அதை கேட்ட உடனே அந்த அரசனுக்கும் புத்தர்களுக்கும் அதிகமான ஒரு கோபம் வந்து விட்டது. எங்க புத்தனை விடவா அந்த பொன்னம்பலம் பெருசு என்று சொல்லி ஆகையால அவர்கள் உடனே புறப்பட்டு சென்று ஆகையால அங்க இருக்கிற நடராசாவே உங்க சாமியை வேற இடத்துல வச்சுட்டு எங்க புத்தனை அதுல வந்து நாங்க தாவிக்க போறோம் அப்படின்னு புத்த ராசாவும் மற்ற புத்த குருமார்களும் எல்லாம் சேனையோட புறப்பட்டான். அந்த இடத்துல சொல்றாரு, பொல்லாதவன் கூட ஒரு தடவை பொன்னம்பலம்னு சொன்னான்னா அவன் பஞ்சாச்சரம் 21600 தடவை சொன்ன விளங்குறாரு. தேங்கும் ஜடில திருமுடியார் இருதாள் கருதா தீமனமும் வாக்கும் செயலும் குடியோரும் உருகார் பொன்னம்பலமின்னின் அக்கந்தரும் அஞ்செழுத்து 21600 நாக்கொண்டுரைக்கதற்கு நிகரென்றான் குந்தானர் புகழான் என்பது திருவாதவுடையில் புராணம். அதை கேட்ட உடனே அரசன் புத்த குருமார்கள் எல்லாரும் சிதம்பரத்துக்கு வந்துட்டான். அப்படி வந்தபோது அந்த அரசன் தன்னுடைய புத்திரி ஆகிய ஒரு பெண்ணையும் கூட்டி வந்தான். அந்த பெண்ணு ஊமையாக இருந்தார், அவளையும் கூட்டிட்டு வந்துட்டான். வந்து அதையால எங்க கோயிலுக்குள்ள புகுத இந்த புத்த வேடத்தோடு போர்த்தி கொண்டு புத்த வேடத்தோடு கோயிலுக்குள்ள புகுத இந்த சாமியை நாங்கள் பெயர்த்து விட்டு வேற சாமி எங்க சாமி புத்தனை தாபிதம் பண்ண போறோம் என்றெல்லாம் சொல்ல இதை கேட்டு அந்தன்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். அப்போது சுவாமி அசரீரியா மாணிக்க வாசகனை கூட்டி வாருங்கள், அவன் வந்து இந்த புத்தர்களை வந்து விடுவான்னு சுவாமி சொன்னார். அப்படி சொன்ன உடனே அதனாலே அந்த அந்தனர்கள் சென்று மாணிக்க வாசகரை செய்தியை சொல்லி அழைத்து வந்தார்கள். அப்படி அழைத்து வந்தபோது புத்த சமயத்தவர்கள் திரண்டு ஆகையாலே மாணிக்க வாசகரோடு வாதம் பண்ணுவது, வாதம் பண்ணு அதில் வெற்றி பெற்று விட்டால் எங்கள் சாமி அதில் நாட்டுவோம் என்றார்கள். அதே போல மாணிக்க வாசகருக்கும் அந்த புத்த குருவுக்கும் வாதம் நடந்தது. அப்படி வாதம் நடந்த போது மாணிக்க வாசக சுவாமி அந்த புத்தர்களை பார்த்து முகத்துல விழிச்சு பேசக்கூடாது, தீயார காண்பதுவும் தீதே தீயார் சொல் கேட்பதுவும் தீதே என்கின்ற முறையில ஒரு சிறையை போட்டுக்கிட்டு பேசினார். அந்த பக்கம் புத்த குரு, இந்த பக்கம் மாணிக்கவாசகர், திரையை போட்டுட்டு பேசினார். அப்படி பேசும்போது அவன் நம்ம சைவ சமயத்தையும் ஜெயவருமானையும் அவன் இகழ்ந்து பேச அதற்கு மாணிக்கவாசகர் விட சொல்ல புகழ்ந்து சொல்ல இப்படி கொஞ்ச நேரம் நடந்து கொண்டிருந்தது. அப்படி கொஞ்ச நேரம் நடந்து கொண்டிருந்தது மாணிக்கவாசகருக்கு பொறுக்க முடியல. இவனுக்கிட்ட போய் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறதா, இவனுக்கிட்ட போய் ஜெயவருமான இகழ்றவன்ட்ட இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா, அவனை ஒரு மனுஷன்னு நினைச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதா, அவன் ஜெயவருமான இகழ்ந்து பேசுறான், இகழ்ந்து பேசுறவனுக்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு அதற்கு மேலே வந்து அதனால இவனை பேச வச்சவன் சரஸ்வதி தானே. அந்த புத்த பயல சிவபெருமானை இகழ்ந்து பேசும் முடியா பேசுறான்லவா, அப்ப பேசுறதுக்கு ஆற்றலை கொடுத்தவ பேசுறதுக்கான சக்தியை கொடுத்தவ சரஸ்வதி தானே அப்படின்னு சரஸ்வதியை கூப்பிட்டாரு மாணிக்க வாசகர். சரஸ்வதியை கூப்பிட்டு உனக்கு ஏதாவது நினைவு இருக்குதா இல்லையா, இந்த தக்க யாகத்துல உன்னுடைய மூக்கை எங்க வீரபத்திர சுவாமி அறுத்தாரு அந்த நினைவு இருக்குதா இல்லையா அப்படின்னா, ஐயோ சாமி இருக்குது சாமின்னா, இருந்துகிட்டு இப்ப புத்தை இகழ்ந்து பேசுறாருல சிவபெருமானே, சிவபெருமானுடைய காலேஜில் தானே நீ படிச்ச, அந்த காலேஜில் படிச்சு பட்டம் வாங்கி உனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காருல்ல, அப்பேற்பட்ட சாமி இகழ்ந்து பேசுறானே அவனுடைய நாவல் நீ இருக்கலாமா அப்படின்னாரு. உடனே போயிடும் சாமி அப்படின்ட்டான், புத்தருடைய நாவல் இருக்காதேன்னா. தொக்க நான் வரை சொல்லும் நீவை சொல்வதன் கலை மாதராய் துக்க நான் அருள் இல்லை என்றிடு துக்க நான் வரை சொல்லும் நீ இவை நான்கு வேதங்களையும் படித்து அந்த வேத தலைவனாயிருக்கிற ஜெயவர்மானுடைய அருளால பெரும் பதவியை பெற்று உலகத்துக்கே கல்வி அதிகாரி என்று பெயர் பெற்று இருக்கின்ற நீ சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிற உனக்கு பதவி போட்டு கொடுத்த உனக்கு வேலை போட்டு கொடுத்த தலைவராயிருக்கிற ஜெயவர்மானை இகழ்ந்து பேசுகிறனே அவனுடைய நாவில் நீ இருக்கலாமா, தொக்க நான் வரை சொல்லு நீ இவை சொல்லுவதன் கலை மாதராய் தக்கன் வேள்வியில் ஒன்றன் நாசி தடிந்தது இன்று மறந்தையோ, தக்கன் வேள்வியில் ஒன்றன் நாசி தடிந்தது இன்று மறந்தையோ முக்கனான் அருள் இல்லை என்றுடு முக்கனான் அருள் இல்லை என்று மூகர் நாவை நீங்கிய திரு நக்கனார் திரு ஆன ஏகனன் நாம் அடந்தையும் அஞ்சினாள். அதனால இந்த புத்தருடைய நாவை விட்டு ஓடி போய் விடுன்னாரு. உடனே ஓடி போயிட்டார். ஓடி போன உடனே புத்தர்கள் எல்லாமே ஊமையாகிவிட்டார்கள். யாருக்கும் நாவளவில்லை பேச்சில்லை, எல்லாம் ஊமையாகிவிட்டார். அப்படி ஊமையான உடனே அரசனும் மற்றவர்களும் எல்லாரும் கலங்கி அடாடாடா இவ்வளவு அபசாரம் இவ்வளவு பெரிய பரம ஞானி கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி தப்பா நடந்துட்டோமேன்னு சொல்லி புத்தராசாவுக்கு புத்தி வந்து இன்னும் இருக்கிற ராசா எல்லாம் சேர்ந்து மாணிக்கவாசர் வந்து வணங்கி சுவாமி தெரியாதனமாக இந்த மாதிரி புத்தர்கள் எல்லாம் பேசி விட்டார்கள், ஆகையினால அவர்கள் எல்லாரையும் ஊமையாக்கி விட்டீர்கள், என்னுடைய பெண்ணு ஊமையா இருக்கிற அவளை பேச வைக்கணும் சாமி அப்படின்னு வேண்டிக் கொண்டார். அப்படி வேண்டிக் கொண்ட பிறகு அந்த பெண்ணை, ஊமை பெண்ணை பேச வச்சு அவள் மூலமாக பாடியது இந்த திருச்சாளர். பேச வச்சு அவள் மூலமா, ஊமையா இருந்தவளை பாட வச்சது, ஊமையா இருந்தவளை பாட வச்சது இந்த திருச்சாளர். அதன் பிறகு புத்தர்கள் எல்லாம் வேண்டி நாங்கள் செய்த பழைய பொறுத்து கொள்ள வேணும் என்று சுவாமியிடத்துல வாணிக்கத்துல வேண்ட, அப்புறம் அவர்களையும் பேச வச்சார். இது வந்து இந்த வரலாற்றை கந்தபுராண ஆசிரியராகிய கச்சிப்பை சிவாசிவாவும் மாணிக்கவாசர் துதியில இந்த செய்தியை சொல்றார். புராண ஆசிரியர்கள் முதல்ல நால்வர் துதி பாடுவாங்க. அந்த நால்வர் துதியில மாணிக்கவாசர் துதியை சொல்லும் போது இந்த வரலாற்றை சொல்லி மாணிக்கவாசர் தோற்றம் என்றார். புத்தர்களுடைய கொள்கை என்னன்னா, அஞ்சு அறிவும் கெட்டு போறதே முத்தி என்று சொல்லுவார்கள். அஞ்சு அறிவும் அறிவு கெட்டு போறதே முத்தி என்ற கொள்கையை உடையவர். புத்தியானது கடந்தோறும் மாறி மாறி வரும் என்று சொல்லுவார்கள். அதனால அவருடைய கொள்கை எல்லாம் தவறானது என்று சொல்லி, அதன் பிறகு அவர்களை ஊமையாக்கி, ஊமையாயிருந்த பண்ண பேச வச்சு, அதன் பிறகு சிவபெருமானோடு கடந்தவராகி மாணிக்க வாசகரை வணக்கம் செய்வோம்ங்கிறார். கந்தமோடு உயிர்விடும் கணவங்கமென சிந்தகுள் சாக்கியர் தயங்க மூகராய் முந்தொரு மூகையை, மூகைனா ஊமை, மூகையை மொழிவித்து ஊமையை பேச வைத்து எந்தைவால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்வார் என்பது அந்த கந்தபுராணத்துல கச்சியப்ப சிவாசிவ சுவாமி பாடுகிற பாட்டு. அதனாலே அதன் பிறகு அதனால புத்தர்கள் எல்லாம் வணங்கி மாணிக்கவாசரிடத்துல, நாங்க முன்ன பிறவியில தவம் பண்ணாம போயிட்டோம், அதனால திருநீறு பூசாம போனோம், பஞ்சாட்சரம் சொல்லாம போனோம், இப்ப எங்களுக்கு விபூதி உடு சாமி அப்படின்னு மாணிக்கவாசரிட்ட வாங்கி புத்தரெல்லாம் பூசிட்டு புத்தர்கள் திருந்தி கொண்டார். அதன் பிறகு அந்த புத்தராஜா வேண்ட, அந்த புத்தராஜாவுடைய மகளாயிருந்த ஊமை பெண்ணை பேச வைத்து அவள் மூலமாக பாடியதாக இதுல இந்த பாடல்கள் வந்து இரண்டு பெண்கள் பாடுவதாகவும் ஒருத்தர் கேள்வியாக கேட்க இன்னொருத்தர் பதில் சொல்ல அப்படி அமைந்தது இந்த திருச்சாளர். அது முதல்ல இரண்டு வரி சிவபெருமான இகழ்வது போல இருக்கும். அந்த இகழ்வுக்கு அதனால நீ சொல்றது சரியல்ல, அந்த இகழ்வு முறையல்ல என்று சொல்லி, அது புகழே என்று சொல்லி, அவன் ஜெயல் எல்லாம் புகழே என்று சொல்லி இரண்டாவது பெண்ணு சொல்லுவதாக அமைந்தது இந்த திருச்சாளர். இரண்டு பெண்கள் பாடுவதாக அமைந்தது. இதுல முழுவதும் சிவபெருமானுடைய பெருமை, சிவபெருமான் செய்த அருள், சிவபெருமானுடைய ஆற்றல் எல்லாம் சொல்லுவது. சிவபெருமான் செய்கின்ற செயலிலே, சிவபெருமானுடைய செயலிலே சில இகழ்வது போல இகழ்ச்சியாக தெரியும். உலகத்துக்கு இகழ்ச்சியை போல தெரியும், இகழ்ச்சியை போல தெரியும். பாம்பை போடுவானா, பாம்பை ஆபரணமா போட்டுக்குவானா, சாம்பலை பூசுவானா, சாம்பலை பூசுவானா, பாம்பை போட்டுக்குவானா, மறைவான விளக்கம் இல்லாத வார்த்தையை சொல்லுவானா, அப்படி சொல்றத ஒரு சாமியா என்று எழுவது போல. ஏல அவ்வளவு பெரிய சாமியா இருக்கிறவன், அவ்வளவு உயர்வா இருக்கிற சாமி கோவணத்தை கட்டிட்டு அடைவானா, அப்படிப்பட்ட சாமியை வந்து கோயிலை சுடுகாட்ட கோயிலா வச்சிருப்பானா, புளித்தோலை கட்டி இருப்பானா, இதெல்லாம் இகழ்ச்சி, இதெல்லாம் இகழ்ச்சி. அனாதியா இருக்கிற தாயும் இல்லாதவன், தந்தையும் இல்லாதவன் என்றெல்லாம் இகழ்ச்சி, புகழ்ச்சியே இகழ்ச்சி போல புகழ்ச்சி, இகழ்ச்சி போல புகழ்ச்சி. அது திந்தாசுதி என்று கூட வடமொழியிலே சொல்லப்படும். அதனால இதுல வந்து முதல்ல ஆரம்பிச்ச சிவனுடைய காரியம் என்று திருச்சாளல், அது பெண்கள் திருச்சாளல் என்கின்ற ஒரு விளையாடல் அந்த காலத்துல இருந்ததாக தெரிகிறது. அது எப்படிப்பட்ட விளையாட்டு என்பதை பத்தி இல்லை அந்த காலத்துல தெரிய முடியவில்லை. சாளல் என்பது அல்லது பெண்கள் சேர்ந்து விளையாடுகின்ற ஒரு விளையாடலாக சொல்லப்படுகிறது. பல விளையாடல்கள், பல ஒரு நம்முடைய நாட்டு பண்புகள் எல்லாம் மறைந்து போய்விட்டன, மறந்து போய்விட்டன, மறைந்து போய்விட்டன, மறந்து போய்விட்டன. அதனால இந்த திருச்சாளல்ல அதுக்கு உட்குறிப்பு சிவனுடைய காருண்யம் என்று சொல்லப்படுகிறது. சிவனுடைய காருண்யம் என்று சொல்லப்படுது. காருண்யம் என்றால் அவன் உயிரினுக்காக செய்த கருணையை வியந்து சொல்லப்படுவது, உயிரினுக்கு செய்த கருணையை வியந்து சொல்லப்படுவது. அதுல முதல் பாட்டு, பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் புங்கரவம், பேசுவதும் திருவாயால், மறைபோலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டெண்ணெய், ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாடலோ என்பது முதல் பாட்டு. இதுல எப்படி அந்த புத்த பெண்ணு கேட்கிறான்னா, பூசுவதும் வெந்நீர், ஏன் பூசுவது ஐயால என்று சொன்னால், சாந்து செவ்வாது கஸ்தூரி முதலான வாசனை பொருளை அல்லவா பூச வேணும். சந்தனம், சாந்து, கஸ்தூரி முதலான வாசனை பொருளை அல்லவா பூச வேணும். அதை விட்டு சாம்பலை பூசுகிறான் என்று சொன்னால் அவன் ஒரு உயர்ந்தவனாக சொல்ல முடியுமா என்று இழிப்பது போல போச்சு. அதனாலே பூசுவதும் வெந்நீர், அதனால பூண்பதும் புங்கரவம். பூண்பது என்பது ஆபரணமாக போட்டுக் கொள்வது சீறு என்ற ஆரம்பமானது. புண்பதும் புங்கரவும் பேசுவதும் திருவாயால் கையால பேசுவது எல்லாம் மறைவான வார்த்தை விளக்கம். மறை என்றால் வேதம், அது வேற. இங்கே சொல்லப்படுகிற குறிப்பு மறை என்றால் மறைச்சு பேசுறவே, மறைச்சு பேசுறவே. வஞ்சகமா பேசுகிறவன்னு கூட சொல்லலாம், அது மறைச்சு பேசுன மனசுல உன்னை வச்சுக்கிட்டு பேசுறான்னு மறைச்சு பேசுறேன். பேசுவதும் திருவாயால், ஐயோ உங்க அழகு பொருந்திய வாயில அவ என்னத்த பேசுறேன், விளக்கம் இல்லாத வார்த்தையை பேசுறேன், மறைச்சு பேசுறேன் என்று இழிப்பது போல புகழ்ச்சி என்று அந்த புத்தப்பெண் சொன்னாள். பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால், மறைபோடும் காணியடி. அதனால இதுல மூன்று வகையாக சொல்லப்படுகிறது. பூசுகிற பொருளும், பூணுகிற பொருளும், பேசுகிற வார்த்தையும். இந்த மூன்று ஆயால வேற எந்த கடவுளுக்கு இவ்வளவு சிறப்பு கிடையாது. அதையால பூசுவது வெந்நீர் என்று சொன்னால் சாந்தம் வெந்நீர் என பூசி என்பார் திருஞான சம்பந்தர். சாந்தம் வெந்நீர் என பூசி என்பார். அதையால பூசுகின்ற பூசு சாந்தம் புடிநீர் என்பது கூட திருமுறை. அதையால அப்படி புள்ளித்தோல் ஆடை பூண்பது நாகம் பூசு சாந்தம் புடிநீர். ஞானசம்பந்தர் தேவாரம் புள்ளித்தோல் ஆடை, புள்ளித்தோல் ஆடை பூண்பது நாகம் பூசு சாந்தம் புடிநீர். குள்ளித்து விளக்கு கூலிகள் கூட்டம் காளியை குடஞ்சை கூத்துடையோ என்பார் ஞானசம்பந்தர் திருவள்ளிமலையில தேவாரத்துல. அதனால இவ்வளவு மோசமான பொருளை எல்லாம் வந்து தன்னுடையதாக வச்சிருக்கிறானே, அப்படி மோசமான இழிந்த பொருளை தன்னுடையதாக வச்சிருக்கிற உயர்ந்த கடவுள் என்று சொல்ல முடியுமா என்று இகழ்வது போல கேட்கிறா, இகழ்ந்து கேட்கிறா புத்த பொண்ணு. அதுக்கு பதில் சொல்றாரு, அதனால பூசுவது என்பது சாம்பலை பூசுகிறான். அந்த சாம்பல் எப்போது எந்த சாம்பல் என்று கேட்டால் எல்லாரையும் சாம்பலாக்கி அந்த சாம்பலை பூசுகிறார். பரம விஷ்ணுக்கள் முதலான அத்தனை தேவர்களையும் உலகம் முழுவதையும் ஒரு நொடியிலே தன்னுடைய நெற்றிக்கண்ணால வந்த நெருப்பு புரியின் மூலமாக சாம்பலாக ஆக்கி அந்த சுடுகாட்டிலே நின்று அந்த சாம்பலை பூசி கொடுக்கிறார். அதனால இவனே சங்காரகர்த்தா என்று சொல்லப்படும். எல்லாரையும் சங்காரம் பண்ணுகிற சாம்பலை பூசுவதனாலேயே இவன் தான் சங்காரகர்த்தா, எல்லாரையும் சங்காரம் பண்ணுகின்றவன், உடுக்குவன் என்கின்ற அந்த ஆற்றலை தெரிவிப்பது, அளவில்லாத ஆற்றலை தெரிவி. பரமகிருஷ்ணர்களை எல்லாம் கொள்றதுன்னா சாதாரண ஆள் கொள்ள முடியுமா? அவன் எவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய பலம் உடையவே, இவ்வளவு படை உடையவே, இவ்வளவு ஆற்றல் உடையவன் பரமவிஷ்ணுக்கள் எல்லாம், புரியுதா? அப்பேற்பட்ட ஆள் எல்லாம் கொள்றான்னா அவன் அப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். அதனாலே காலனுக்கு காலன் என்றார் போல. எவன் எல்லாத்தையும் எவன் கொள்ளுவான், எவனை சிவன் கொள்ளுவான், எல்லாரையும் எவன் கொள்ளுவான், எவனை சிவன் கொள்ளுவான். அதனால சிவருமானுக்கு காலகாலன்னு, கால காலன்னு வேறு. பிரம்மாவிஷ்ணுல சாதாரணமான கடவுளா, உலகத்தையே படைக்கிறவன், உலகத்தையே காக்கிறவரையே இவன் வந்து காலி பண்றான்னா இவன் எப்பேற்பட்ட கடவுளா இருக்கு, அவனுடைய ஆற்றல் எவ்வளவாக இருக்கும்? பூசுவதோ வெண்ணீர். அதனாலே அப்படி காண்கைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் வருகிறார்களவ, காடு என்கின்றது கடைசியா உலகம் முழுவதும் அயானமாக இருக்கும். உலகம் முழுவதும் சங்காரம் பண்ணிட்டா எல்லாம் சுட்டு சாம்பலாக்கிடுவான். அதான் முடிவான சங்காரம், அதான் முடிவான சங்கம், இறுதியாங் கலந்தனில் ஒருவரை. அதையால ஊழிக்காலம் என்று சொல்லப்படுகின்றதுல தண்ணீரால அழிவது, தண்ணீரால அழி ஊழி வெள்ளம். அதையால ஊழி தீயினால் நெருப்பு, ஊழி தீய ஊழி வெள்ளத்தால் அழிவது, ஊழி காற்றினால் அழிவது, காற்றினால் அழிவது ஒரு காலம், காற்றினாலே அழிவது ஒரு காலம், வெள்ளத்தால் அழிவது ஒரு காலம். இதற்கெல்லாம் நெருப்பால் அழிவதுதான் மகாசங்காரம். நெருப்பால் அழிவதுதான் மகா, அதுதான் செவ்வருமான் செய்வார். அந்த மகாசங்காரம் செய்வதாருன்னா செவ்வருமான் ஒருவன் தான் செய்வார். சங்காரம் செய்து விட்டார்னா அப்புறம் என்ன பண்றான், மலகுடி உலகம் இருக்குதுன்னா அவன் தான் உலகத்து ஒரு கொடி உண்டு பண்றான். சங்காரம் செய்தவனே உலகத்தை உண்டு பண்ணுகிறான். இவன் வயல்ல இருந்த விளைச்சலை அறுக்கிறானோ அப்புறம் அடுத்தவனே மறுபடி உழுது நடுகிறான், அடுத்தவனே உழுது நடுகிறான். அது போல சங்காரக்கர்த்தாவே மறுபடி படைப்பு கர்த்தாவாகவும் இருக்கிறான். சங்காரம் பண்ணுகிற கர்த்தாவாகிய சிவனே படைக்கின்ற கர்த்தாவாகவும் இருக்கிறான். படைத்தவனே அப்புறம் என்ன பண்ணுவேன், மர வச்சவன் தண்ணி ஊற்றுவான், இலை போட்டவன் சோறு போடுவான், படைச்சவனே அப்புறம் காக்கிறான், தீர்ந்து வச்சிடா. அவன் தாண்டா பாக்குறவன், அவன் தாண்டா படைக்கிறவன், அவன் தாண்டா அழிக்கிறவன், தீர்ந்து. சரியா புரிஞ்சா? மர வச்சவன் தண்ணி ஊற்றுவேன், இலை போட்டவன் சோறு போடுவான்னு ஒரு உடம்பு இருக்குது இல்லையா? யார் சங்காரம் பண்றாத, சங்காரம் பண்றதை அப்படியே விட்டுறது. மறுபடியும் புலரூர் போகும்னு சொல்றது, புலரூர் போனா மறுபடியும் உண்டு பண்ணுவது, மறுபடியும் உண்டு பண்ணுவது. உடவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் சங்காரம் பண்ணுகிறான், அறுத்து விடுகிறான், விளைஞ்சதை அறுத்து விடுகிறான், அறுத்து விட்டு சும்மாவை போட்டுருப்பான் வயல, மறுபடியும் உழுது நடுவார், உண்டு பண்ணுகிறான். உண்டு பண்ணி அப்புறம் என்ன பண்ற, உண்டு பண்ணவன் தான் காக்குறேன், அவன் தான் தண்ணி பாய்ச்சுறேன், பயிர் நட்டவன் தான்ப்பா தண்ணி பாய்ச்சுறேன். அதனாலே அப்படி படைத்தவனே மறுபடியும் காக்கிறான், காத்தவன் அழிக்கிறான். இந்த முத்தொழில யாரு உடையன்னா சிவன் ஒருவனுக்கே உடையது. அது உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்று கம்பராமாயணத்திலே முதற்கவி ஆகையினாலே படைக்கிறவனவனே காக்கிறவனவனே அழிக்கிறவனே அவனே என்பது இந்த பூசுவதும் வெந்நீர் என்கின்ற ஒரு வாக்கியத்தினாலே பெறப்படுகிறது. பூசுவதும் வெந்நீர் என்கின்ற ஒரு வாக்கியத்தினாலே பெறப்படுகிறது. அதனால வெந்நீர் என்று சொன்னால் அதனால எல்லா வகையான வினைகளையும் சாம்பலாக்குவதனால அது சாம்பல்லுது. வினைகளை சாம்பலாக்குவதனாலே சாம்பல்லுது. எல்லா பொருளும் நெருப்பிலே சுட்டால் சாம்பலாகும், சாம்பலை சுட முடியாது, சாம்பலாகவே இருக்கும். அதனாலே சாம்பலானது எப்படிப்பட்டது என்றால் நிலை இல்லாததையும் காட்டுவது, நிலையானதையும் காட்டுவது. எல்லாம் சாம்பலாகும், நிலை இல்லாத சாம்பல் அழியாது, நிலையான பொருள். நிலையான பொருள் என்றால் சிவன் ஒருவனே நிலையா. இவன் சாம்பலை பூசுகிறானோ, சாம்பலை பூசுறன்னா மற்ற சாமிக்கெல்லாம் அந்த ஆற்றல் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லி சாம்பல் ஆகிற ஆற்றல் மற்ற சாமிக்கு கிடையாது, சிவன் ஒருவனுக்கு. அதனால எல்லாரையும் சொல்லிட்டு சாம்பல் ஆக்கி அவன் பூசுகின்ற காரணத்தினால அவனே முழு முதற் கடவுள் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் தோத்திரங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணுகின்றன. பூசுவது வெந்நீர் என்கின்ற காரணத்தினாலே அவன் ஒருவனே சங்கார கர்த்தா, சங்காரம் பண்ணவனே படைக்கிறான், படைத்தவனே காக்கிறான். அதனால மற்ற பிரம்மபுத்திரர்கள் ஒருத்தர் எல்லாம் காக்கிறார்கள், படைக்கிறார்கள், அழிக்கிறார்கள், உபசாரம் இதுவர உண்மை அல்ல. அதனால இவன் ஒருவனே எல்லா வேலையும் செய்வான், ஒருவனே எல்லா வேலையும் செய்வான். அதனாலதான் ஆக்குவாய், காப்பா, எழிப்பாய், அருள்வாயின்னு ஒரு வரியில சொன்னார் மாணிக்கவாசகர். அதனால பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கரம். ஏதோ பூடுகிற பொருள் இருக்கிறது, அது குடிசதா இருக்கிறது, சீருகிறதா இருக்கின்ற விஷயம் எந்து பொங்கரம். அதை ஏன் அவன் அணிந்து கொள்ளுகிறான் என்று சொன்னால், கொடிய பொருளையும் அவன் அடக்கி தன்னுடைய திருவருளால் அடக்கி நல்லதே நல்லதா வச்சிருக்கிறான், நல்லதே நல்லதா வச்சிருக்கிறான். புரியுதா? ஏமா கூடாது. இப்ப சுந்தர சாமியா சொல்லுவாரு, நீ போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்து நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன் பாரு. சுந்தர் பணம் காட்டு நிறைய சலசலப்பு கஞ்சிரு கஞ்சாது இல்ல. இப்ப வேற காட்டுல இருந்த நிறைய சலசலப்பு கஞ்சு பணங்காட்டுக்குள்ள போச்சு. பணங்காட்டுல இருந்த நிறைய சலசலப்பு கஞ்சாது. அந்த பழமொழி கேட்டிருக்கீங்கல்ல, பணங்காட்டு சில நான் உன்னோட எவ்வளவோ காலம் பழகி இருக்கிறேன். அறவங் கண்டேன் புறங்காட்டாடல் கண்டிகளேன். ஆகையினாலே அப்படி கொடிய பொருளையும் தனக்கு அடிமையாக வைத்திருப்போம், கொடிய பொருளையும் அடிமையாக வைத்திருப்போம். அதனால கொடியவர்களையும் நல்லவர்களாக ஆக்குவன் என்பது, கொடியவர்களையும் அடியவர்களாக ஆக்குவன் என்பது. அது நம்ம அடைக்கலப்பத்துல விருப்பனவே செய்யும் என் சிறுமையின் பெருமையினால் பொறுப்பவனே. அடியவனாகிய நான் உன்னுடைய கருத்துக்கு ஒவ்வாத செயல்களை செய்து, உன்னுடைய கருத்துக்கு ஒவ்வாத செயல்களை செய்து நீ விருக்கும்படியாக நான் செய்வோன். ஆனாலும் நான் விருக்கின்ற செயலை எல்லாம் பொறுக்கின்ற தன்மையுடையவன் நீ. பெரிய சாமார்த்தியம் முதலமைச்சர் பாடுறாரு. விருப்பனவே செய்யும் என் சிறுமையை ஆன்மா சித்தறிவு சிறு தொழில் உடமையினாலே அது அதிகபட்சம் வெறுக்கும்படியான செயலை தாண்டி. இப்ப பிள்ளைகள்லாம் நம்ம கிட்ட செய்யற செயல என்னமா இருக்குது, விருக்கிறாப்பலதான் இருக்கு. வேணும்னே செய்து வெறுக்கிறாப்பலதான் செய்யுது. அந்த வெறுப்பை நாம என்ன பண்றேன், முடிஞ்ச வரையிலும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம். கோடானு கோடி பிள்ளைகளை பத்தவேன் செய்வான். கோடானு கோடி பிள்ளைகளை, அளவில்லாத பிள்ளைகளை பத்தவேன். நல்ல பிள்ளையா பத்திருந்தா ஏன் வெறுக்கிறாப்பில செய்து வருது? இவன் பொல்லாத பிள்ளையும் பத்துக்கிட்டான். அதனால அந்த பிள்ளை வெறுக்கிறாப்பில நடந்து கொண்டாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கும் உபகாரத்து பண்ணுகிறான். அது எதனால தெரிகிறது என்று சொன்னால், நான் செய்கின்ற தீமையெல்லாம் நீ பொறுத்து கொள்வாய் என்பது எதனால தெரிகிறது என்றால், பொல்லாததாயிருக்கிற சர்ப்பத்தை நீ ஆவரணமாக போட்டிருக்கிறியே, அதுபோல நான் செய்த குற்றத்தை எல்லாம் நீ பொறுத்துக்க கூடாதா? விருப்பனவே செய்யும் என் சிறுமையினும் பெருமையினால் பொறுப்பவனே, அறா பூந்தவனே, கங்கை செருப்பவனே, என் திருவருளார் என் பிறவியை வேற அறுப்பவரை உடையும் அடைக்கலமே என்பது அடைக்கலம். அதனால கொடிய பொருளாயிருக்கிற அந்த பிராணியையும் தான் காரணமாக அவன் அணிந்திருக்கிற காரணம் என்னவென்றால், கொடியவர்களாக இருந்தால அவனை அடைந்து விட்டால் நல்லவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆவரணமாக இருக்குதுங்க, ஆவரணமாக இருக்குது. அது நம்ம கந்த புராணத்துல தீயவை புரிந்தாரேனும் சூரபன்மனை சொல்லி சொல்றாரு. சூரபன்மை எவ்வளவு ஊடியவை அடைய அப்பா. தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் முற்றால், முருகனுக்கு முன்னாலே போயிட்டான்னா போய் கும்பிடப்பட வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லுது. குமரவேள் திருமுன் முற்றால் தூயவராயி மேலே தொல்கதி அடைவர் என்கை ஆயவோ வேண்டும் கொல்லோ. இது ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், ஆயம் வேண்டும் கொல்ல அடு சமரின் ஆட்சியத மாயையின் மகனும் அன்றோ வரம்பில அருள் பெற்று இருந்தான். எவ்வளவு கூடியவனா இருந்தான் சோரவன்மன். அவன் முருகனுக்கு முன்னால போன இப்ப நல்லவனாயி உயர்ந்த அவள பெற்று விட்டான். எல்லாரும் இப்பவும் கும்பிடுறான் சோரவன்மன். அப்பவும் கும்பிட்ட ஆட்சியில் இருக்கும்போதும் கும்பிட்டேன். இப்ப அதை விட கூட போடுறான் கும்பிடு. மயிலையும் கும்பிடுறான், சேவலையும் கும்பிடுறான். நம்மளுதான் சேவலை விடாம சாப்பிடுறான். அதனால இருந்தாலும் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி. அதனாலே அப்படி கொடிய பொருளா இருந்தாலும் சிவனை அடைந்து விட்டால் அவன் நல்லவர்களாகி விடுகிறார். அதை சொன்னார் ஞான சம்பந்தர் சொன்னார். மஞ்சை போழ்ந்த மதியம் ஜூடும் வானோர் வருமான நஞ்சை கண்டத்தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும் அதுவும் நன்மை பொருள் போலும் வெஞ்சொற் பேசும் வேடர் மடவார் இதனம் மதுவேறி அஞ்சொற் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே என்பது கண்டத்தடக்கும் அதுவும் நன்மை பொருள். அதை நல்லதுன்னு இவனும் சொல்ல மாட்டேன். ஆனா சிவனுக்கு அது நல்லதான். நஞ்சை அமுதா நயந்தாய் போற்றி. நஞ்சை அமுதா நயந்தாய் போற்றி. நஞ்சு அமுதா அக்கு விட்டா நனி வழி அடிகளார். அப்ப குமர ஒரு சாமி சொன்னாரு, இந்த மாதிரி சிவபெருமான் வந்து நஞ்சை சாப்பிட்டாரு. அதனால இந்த மாதிரி குடிய பொருளாயிருக்கிற விஷப்பிராணிகளை அவரணமா அணிஞ்சிருக்கிறான்னு சொல்லல. பெரிய ஒண்ணு ஆச்சரியமா நீங்க நினைக்க வேண்டாம். அவர் அணிஞ்சிருக்கிற என்ன தைரியத்துல தெரியுமா, பக்கத்துல மயில் இருக்கிறாளாம். மயில் இருந்தா பயம் இல்லையில. கரை கொண்டு நச்சரவ கச்சணிந்தார் என்று மறை கொண்டு வாழ்த்துவது வம்பே. இறை கொண்டு அயிலிருக்கு முத்தலை வேல் அண்ணலுக்கு என்னேயோர் மயில் இருக்கத்தில்லை வனத்து என்பது சிவகாமி அம்மை இரட்டமணி மேலே. அதனாலே அப்படி பொல்லாத பொருளும் அவரிடத்துல நல்ல பொருளாக இருக்கிறது. பூசுவதும் வண்ணீர், பூண்பதும் பூங்கரவன், பேசுவதும் திருவாயால் மறைபோடும். அதனால அவன் பேசுவது எல்லாமே மறைவான வார்த்தை, ரகசியமான வார்த்தை, வஞ்சகமான வார்த்தை என்று இழித்தார் போல சொல்லி அவன் பேசுவது எல்லாமே வேதம். சாதாரண வார்த்தை அல்ல, பேசுவது வேதம். அவர் சொன்ன வேத வாக்கியாங்கிறார்கள் உலகத்தில். அவர் சொன்ன வேத வாக்கு கேள்விப்பட்டீங்களா? வேத வாக்கு அவர் சொல்லிட்டா வேத வாக்கு. அதனால எல்லா நூல்களுக்கும் முதல் நூலாக இருப்பது வேதம். சிவாகம் அடுத்தது சிவாகம் முதல் நூலாக இருப்பது வேதம், இரண்டாவது சிவாகம். சிவாகம் சிறப்பு நூல், வேதம் பொது நூல். ஆக மறை என்றால் வேத சிவாகம் இரண்டையுமே சேர்த்துக் கொள்ள வேணும். வேதத்தை சொன்ன அதோட சேர்ந்த சிவாகமத்தையும் சேர்த்துக் கொள்ள வேணும். வெத்தலையை சொன்னா இன்னொன்னு என்ன சேர்க்கணும் பாக்கு. வெத்தலைன்னா அப்புறம் என்ன வரும்? பாக்கு. வெத்தலை பாக்கு. அது போல அதனாலே வேதம் சொன்னால் வேதத்தோடு ஒட்டியதாயிருக்கிற தொடர்புடையதாயிருக்க சிவாகம், வேத சிவாகம்னு தான் சொல்றது. வேத சிவாகம். இந்த வேத சிவாகம் இரண்டையும் யார் பாடினார் என்றால் அவன் தான் பாடினான். அவன் திருவாக்கினாலும் பாடினான். பேசுவதும் திருவாயால் மறைபூடும் காணி. அவன் உயர்ந்த வாக்கியத்தை உயர் மொழியை சொன்னதினாலே அவனுடைய வாக்கு திருவாக்கு. திருவாக்கு வேத வாக்கு திருவாக்கு மறைபோலும் காணேடி. மறை என்று சொன்னால் அதனால மறைவான சொல்லு, விளக்கமில்லாத சொல்லு, வஞ்சகமான சொல்லு, மறைச்சுக்கிட்டு பேசின என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது மாதிரி இப்படி இருப்பது போல போச்சு. அதனாலே அவன் வேதத்தை வாகனங்களை உயிர்கள் நன்மையின் பொருட்டாக, உயிர்களுக்கு அதனால அறிவு விளக்கத்தின் பொருட்டாக, இந்த உலகத்திலே வாழ்வதின் பொருட்டாக, சிவலோகத்துக்கு போவதற்காக, சொர்க்கத்துக்கு போவதற்காக, இத்தனை வகையான நன்மைக்காக அவன் வேத சிவாகமங்களை அருளி செய்தான். அதனாலே பேசுவதும் திருவாயால் மறைபோடும் என்று உட்குறிப்பெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. எல்லாம் இருக்கு. இதை இகழ்ச்சி போல சொல்ல, இகழ்ச்சி போல சொல்ல அதுக்கு பதில் இந்த திருப்பாடலிலே இப்படி சொல்றாருன்னா, பூசுவதும் பேசுவதும் பூசுவதும் வெந்நீர், பூண்பதுவும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணியடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டெண்ணெய், ஈசனவன் எவ்வியிருக்கும் இயல்பானான் சாலகம் என்பது இது பதில். அதனால் இதில் எப்படி பதில் சொல்றாருன்னா, பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை. எதனை பூசினாலும், எதை பேசினாலும், எதை பூண்டாலும், எதை பூண்டாலும், எந்த பொருளை பூசினாலும், எதுவை பேசினாலும், அவன் எல்லா உயிர்களுக்கும் நன்மை தரும்படியான தலைவனாக பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை. அதனாலே அவன் சர்ப்பத்தை அடைந்திருக்கிறார் என்று அவனுக்கு தாழ்வு கிடையாது, தாழ்வு கிடையாது. சாம்பலை பூசியிருக்கிறார் என்று அவனுக்கு இகழ்வு கிடையாது. அதே மறைவான வாக்கியத்தை சொல்லி இருக்கிறான் என்று அதனாலே அவனுக்கு எழுச்சி கிடையாது. அதனால எல்லாவற்றாலும் அவன் உயர்ந்ததாகத்தான் அவன் கொண்டிருக்கிறாரே தவிர, உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக கொண்டிருக்கிறாரே தவிர, அது இகழ்ச்சிக்குரியது அல்ல, இகழ்ச்சிக்குரியது அல்ல, புகழ்ச்சிக்கு உரியதே. அது எதனால விளங்கும் என்றால், எல்லாருக்கும் அவன் தான் தலைவர். பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்ட எண்ணெய், அதனால ஒன்றும் இழிவு கிடையாது. ஈசன் அவன், அவன் தான் ஈசன். ஈசன் என்ற சொல்லு மிக சிறப்பான வாக்கியம். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அல்லவா. ஈசன் என்று சொன்னால் எல்லாரையும் ஆள்பவன், ஐஸ்வர்யத்தை உடையவன். ஈஸ்வரன் என்கிற சொல்லுத்தான் ஈசன் வந்தது. ஈர் இல்லாதவன் யாரு? ஈசன். ஈர் இல்லாதவன் யாரு? ஈசன். ஈசன் என்ற சொல்லு எல்லாரையும் ஆள்பவன், எல்லாரையும் ஆள்பவனாக இருக்கின்ற தலைமை பொறுப்பை அவனுடையவனாக இருக்கிறான், பிரம்மபுத்திரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் என்கின்ற அந்த வாக்கியத்தை ஈசன் அவன் எவ்வுயிருக்கும் இயல்பான அஞ்சாளும், எல்லா உயிர்களுக்கும், எல்லா உலகங்களிலும் வசிக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் அவன் ஒருவனே பெரும் தலைவனாக இருக்கிறான். அதனால அவன் எதை பூசினாலும், எதை பேசினாலும், எதை அவன் அணிந்தாலும் அவனுக்கு இகழ்ச்சியே கிடையாது, புகழ்ச்சியை தவிர இகழ்ச்சியே கிடையாது என்று இந்த பாட்டிலே விளக்கம் தருகிறாள் அந்த சைவ பெண்ணு. புத்த பெண்ணு சொல்ல, சைவ பெண்ணு பதில் சொல்ல, பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால் மறைபூரும் காணியடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாடலன். எல்லா உயிருக்கும் அவன் இயல்பாகவே தலைமையுடையவனாக இருக்கும். இயல்பு, இயல்பு, இயல்பான அவனுக்கு அது இயற்கை. தலைமை பதவி அவனுக்கு இயற்கை. அதனால இன்னொருத்தர் நீங்க தான் தலைவரா இருக்கணும்னு கேட்டோ, நாலு பேர் சேர்ந்தோ இவனுக்கு தலைமை பதவி யாரும் கொடுக்கல. பத்து பேர் சேர்ந்து நீங்க தான் தலைவரா இருக்கணும் இந்த கூட்டத்துக்கு, இந்த ஊருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இயல்பாகவே தலைவராக இருக்கிறார். அதனாலே ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான், இயல்பானான் சாலவன்.